நமஸ்காரம். அறிவியல் நன்றாக வளர்ந்துள்ளது. ஒருத்தருக்கொருத்தர் உதவியோடே வெவ்வேறு பகுதிகளாக இணைந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அறிவியல் நிறைய செய்கிறது. அதில் வேலை பார்த்துட்டுருக்கிற ஒருத்தரிடத்தில் இன்று பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார், நன்றாக இருந்தது. அதை வைத்துக் கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பயாலஜின்னு சொல்றோம், பயோனா என்னன்னு கேட்டேன், நேரே அர்த்தம் இல்லாட்டா கூட லைஃப், உயிர், உயிரோடு இருத்தல், லைஃப், அதான் பயோ. அந்த லைஃபை பற்றின என்ன படிப்பாக இருந்ததுனாலும் அது பயாலஜி. ஆனால் அது எவ்வளவாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியும் வளர்ந்திருக்கிறது பாருங்கள். லைஃப்னு சொல்லிட்டோம், நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுத்துனால் அதை பார்த்து டயக்னைஸ் பண்ணி மருந்து கொடுப்பவர்கள் டாக்டர்கள், அவர்களும் பயாலஜி படிச்சிருப்பார்கள். அவர்கள்தான் மக்களோட இன்டர்ஃபேஸ், மக்களோட தொடர்பு அவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு பின்னால் பல குழுக்கள் வேலை செய்கின்றன. டாக்டர்னால் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்கு பின்னாடி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, எக்ஸ்ரே மிஷின், இசிஜி மிஷின். பயோ மெடிக்கல் அப்படின்னு அந்த மிஷின் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதற்கு இருக்கிற ரிசர்ச், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, பெரிய ஃபீல்டு, உலகளாவிய பெரிய கம்பெனிகள் இயங்குகின்றன. அடுத்தது அந்த மெஷின்களை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணணுமே, பேத்தாலஜி, லேபரட்டரி, அதில் இருக்கிற டெக்னீஷியன், இவா எல்லாருமே பயோடெக்னீஷியன்ஸ். அவர்கள் தான் நம்ம ரத்த சாம்பிள், கோழை சாம்பிள், இதெல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாலும் இல்லையோ, மெஷினை வச்சுட்டு செய்யணுமே, அது ரெண்டாவது வகை. அவர்கள் எல்லாமே டெக்னீஷியன்ஸ், அதுக்கு நிறையா ரிசர்ச், ஸ்டடி எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜிஸ்ட், அது எவ்வளோ எவ்வளோ பெரிய கம்பெனிகள் மருந்து கண்டுபிடிக்கிறதோ இல்லையோ, அவர்கள் தான் ட்ரக்ஸை ஏற்படுத்துகிறா, அதை மெடிசன்ஸ் ஆக்குறார்கள், அது அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணணும், அது மார்க்கெட்டுக்கு வரணும். அது ஒரு பெரிய ஃபீல்டு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இயங்குகின்றன. ஆனால் அந்த மருந்தவர்கள் நேரம் கொடுத்துட்றதில்லை. இப்போ ஹிருதயம் எப்படி வேலை செய்யறது, மூளை எப்படி வேலை செய்யறதுனால், என்ன மருந்து கொடுத்தா இந்த வியாதி குணமாகும், அந்த மருந்து எப்படி உள்ளே போகும், அது எப்படி அங்கே உட்காரும், அது எப்படி சரிப்படுத்தும், இதெல்லாம் ஒரு பெரிய ஃபீல்டு, பயோ இன்ஜினியரிங், பயோ மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ஃபீல்டு. அதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்கள், அதுக்கு நிறையா ரிசர்ச் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பன்றி, நாய், குரங்கு, முயல், எலி, இதை போல நிறைய ஜந்துக்களை வச்சுட்டு இவர்கள் பண்ணுற மருந்து அதுகளுக்கு கொடுத்து சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறது, அது ஒரு தனி ஃபீல்டு. அப்போ ஒரு பக்கம் என்ன மாதிரி மருந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவர்கள், அதே மிருகங்களிடத்தில் கொடுத்து பரீட்சை பண்ணுறவர்கள், அதை மருந்தாக எப்படி பண்ணணும் அப்படின்னு உண்மையாக உற்பத்தி பண்ணுறவர்கள், அதை பற்றி படித்து உடற்கூரை படித்து அதை பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற டாக்டர்கள், அந்த டாக்டர்கள் டெஸ்ட் எழுதி கொடுத்தா அந்த டெஸ்டெல்லாம் எழுதுறதுக்கு எடுக்கிறதுக்கு பண்ணி பார்க்கறது இருக்கிற லேபரட்டரிகள், அதில் டெக்னீஷியன்ஸ், இந்த எல்லா லேபுக்கும் வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸை பண்ணக்கூடிய பெரிய கம்பெனிகள் பயோமெடிக்கல்ஸ், இது இத்தனையை பற்றின இன்ஃபர்மேஷன்கள் வேணும், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும், டேட்டா வேணும், அனலைஸ் பண்ணணும், அப்படின்னால் அதுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். எத்தனை பேர் பின்னால் நின்று முன்னால் இருக்கக்கூடிய டாக்டர்கள் நமக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள். இந்த ஒவ்வொரு ஃபீல்டிலையும் எவ்வளவு கோடிக்கணக்கானது போடப்பட்டிருக்கு, எவ்வளவு ரிசர்ச் ஸ்டடிஸ்ட், அதுக்கு பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேட்டு எவ்வளவு இருக்கு. இது இத்தனைக்கு அப்புறமும் ஓரளவு தான் மனுஷனை காப்பாற்ற முடியுது. வந்ததுன்னா வியாதி வந்தது தாங்கிறா, பல வியாதிகளுக்கு இன்னும் மருந்தே கிடையாதுன்றோம். இப்படித்தானே உண்மை? இந்த ஒவ்வொன்றத்திலையும் எவ்வளவு பேர் ரிசர்ச் பண்றா, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? இதை போலத்தான் நம் ஆன்மீகத்தில் சாஸ்திரங்களும் இருந்துள்ளன. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, எங்கெங்க இருக்கும், வானியல் சாஸ்திரம், அதை பற்றின படிப்பு அஸ்ட்ரானமி, அது எத்தனையோ புராணங்களில் வராகமேகிறர் அந்த மாதிரி எத்தனையோ பேர் எழுதியிருக்கா, அதெல்லாம் அஸ்ட்ரானமி. அது என் பேரில் எப்படி தாக்குதல் பாதிக்கும், என் ஜாதகம் எப்படி இருக்கு, நான் எப்படி நடந்துக்கணும், இதை சொல்றது ஜோதிஷ சாஸ்திரம். அந்த கிரகங்களை வச்சே தான் சொல்லும், அது அஸ்ட்ராலஜி. அப்போ ஒன்று வானசாஸ்திரம், அதான் பூகோளம் கோளம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம். சரி, அந்த ஜோதிஷர் என்ன பார்த்து இது இந்த மாதிரி உனக்கு இருக்கு, ஜாகிரதையா பண்ணிக்கோ அப்படிங்கிறாருனால், அப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, பிராயசித்த பண்ணணுமானால், இன்னது வேணும்னால் இன்னென்ன பிராயசித்தம் பரிகாரம் இருக்கு, இன்ன ஹோமம் பண்ணலாம், இன்ன யாகம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் இல்லையா, அந்த ஹோமம் யாகம் எதது, அதெல்லாத்தையும் பண்றவர்கள் இருக்கார்களோ இல்லையோ, யஜ்வாக்கள், அவர்கள் தான் நல்லா பண்ண தெரிஞ்சவர்கள். எப்படி ஹோமகுண்டம் கட்டணுங்கிறதுலேருந்து எவ்வளவு நெய் சேர்க்கணும், பால் சேர்க்கணும், எத்தனை நாள் பட்னி இருக்கணும், எப்படி பண்ணணும், அவரெல்லாம் ஹோமத்தை நடத்தி வைக்கிறவ. எந்தெந்த ஹோமம் எப்படி பண்ணப்பட வேண்டும் இருக்கணுமே, அதுக்கு தான் வேதம்ங்கிற சாஸ்திரம் அல்லது கல்பசூத்திரங்கள், அது தனி. அந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவர்கள், அந்த புஸ்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த ரிஷி இப்படி சொல்லியிருக்கார், அதெல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவா அதை படிக்கிறார். மக்களோட இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு உனக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்றது ஜோதிஷம், மக்களோட இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு அதுக்கு பரிகாரங்கள் என்ன உண்டோ அதை பண்ண வைக்க போறவர்கள் யஜ்வாக்கள், ஹோமம் பண்றவா ஹோதாக்கள். இதுக்கப்புறம் இந்த எல்லாம் இப்படி நம்ப தகுந்தது, இதை இப்படி நீங்க உபயோகப்படுத்தணும், வேதத்தில் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கு, அதை கொண்டு இப்படித்தான் வானவியல் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் இல்லையோ, அதுக்கு பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், உபன்யாசகர்கள். இப்ப இதெல்லாம் இருக்கு, நான் தானே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடியேனுக்கும் உங்களுக்கும் தானே இன்டர்ஃபேஸ். இப்போ நேரம் நீங்கள் போய் வானசாஸ்திர நிபுணர்கிட்ட பேச போகிறது இல்லை. இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதில் ஒவ்வொன்றையும் ரிசர்ச் இருந்திருக்கா, ஸ்காலர்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறது இப்போ நான் தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதை போல் எந்த உபன்யாசகரும் உங்களுக்கு சொல்லுவார். அப்போ இந்த உபன்யாசம்ங்கிற ஃபீல்டு இது. இதுக்கப்புறம் இது எதுவுமே கை கொடுக்கலைன்னால் பண்ணி பார்க்குறோம், அப்போ தெய்வம் வேணும், அவர் தான் அருள் புரிஞ்சாகணும், அதுக்கு கோவில், எனக்கு ஹோமம் பண்ண தெரியாது, யாகமும் பண்ண தெரியாது அப்படின்னால் பரவாயில்ல, 12 பிரதட்சிணம் பண்ணு, நெய் விளக்கேத்து, அமர்ந்து தியானம் பண்ணு, நாமங்களை சொல்லு, இதுக்கெல்லாம் கோவில் வேணும் இல்லையா. அந்த கோவிலுக்கு இருக்கிற ஆகம படிப்புகள், அந்த கோவிலில் இருக்கிற வாத்தியம், அந்த கோவிலில் பண்ணியிருக்கிற சில்பங்கள் சிற்பசாஸ்திரம், அந்த கோவிலில் பூஜை நடத்துறதுக்குண்டான ஆகம விதிகள், எவ்வளவு இருக்கு பாருங்க. அதோட அப்ப இத போல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியா ஒவ்வொன்னு ரிசர்ச், ஒவ்வொன்னும் பெரிய அனாலிசிஸ். ஆனா இப்ப என்ன ஆயிடுது, இது எல்லாத்துலயும் பணம் போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப யாரு சாஸ்திரத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாளா? இப்ப ஜோதிஷ சாஸ்திரத்துல என்ன $1 crore போட்டு இதான் நடக்கிறதா? இல்லையே. என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பரிகாரம், அது கண்டிப்பா எப்படி நடக்கும்ங்கிறத பத்தி ரிசர்ச் நடக்கிறதா? இல்லை. இதெல்லாம் முன்னாட்களில் பணச்செலவே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஒவ்வொரு படிப்பும் பெரிய படிப்பா இருந்தது. இதுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ்னே இல்லை, அவாவா அப்பாட்ட தாத்தாட்ட குருவு நடத்துல படிச்சிருந்தார்கள். அதெல்லாம் இப்ப சுருங்கிறது. ஆனா பாஷை இன்னும் இருக்கு. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மொழிகள், அந்த மொழியினுடைய படிப்பே தனி படிப்பு, அது வேற ஒரு கோணம் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இது இத்தனையுமே நன்னா ரிசர்ச் ஆகி அததுல வித்வான்கள் இருந்து அவர்களெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணால்னால் அப்ப சமுதாயமும் பாரதமும் என்னமா இருக்கும்? அப்படித்தானே இருந்தோம். ஆனா அது இப்ப சுருங்கி விட்டது. இன்னொன்னு சயின்ஸ்ல எடுத்துட்டால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள ஒன்றும் சண்டை வர்றதில்லை. யாரும் எதை பண்ணணுமோ கோர் காம்பிடன்ஸ்ன்னு சொல்லிவிடுறார்கள். டாக்டர் அவர் வேலையைத்தான் பார்ப்பார், ஃபார்மகாலஜிஸ்ட் அவர் வேலையைத்தான் பார்ப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பின்னு நான் இதை பார்க்குறேன் நான் அதை பார்க்குறேன் அதெல்லாம் யாரும் சொல்றதில்லை. அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும்னால் இப்போ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறார், ஒருத்தர் ரிசர்ச் பண்ணணும், ஒருத்தர் பரிகாரங்கள் சொல்லணும், ஒருத்தர் அஸ்ட்ரானமி படிக்கணும், இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ நல்ல செய்தியை கொண்டு போய் மக்களிடத்துல நம்மளால சேர்க்கறதுக்கு முடியும். அப்பதான் ஒரு கோஆர்டினேட்டட் கொஹெசிவ் எஃபர்ட், அப்பதான் அதுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆனா அது இல்லை. இது ஒவ்வொரு சமயம் வந்து இதுல வேலை வாய்ப்பே இல்லை, சம்பளமே கிடைக்காது, வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லைன்னு விட்டால் அப்புறம் இதுக்கெல்லாம் யார் வருவார்கள்? எத்தனைக்கெத்தனை சயின்ஸ் இப்படி வளர்ந்து நன்னா இருக்கோ அத்தனைக்கெத்தனை முன்னாட்கள்ல இதுவும் வளர்ந்து தான் இருந்தது. ஆனா அது யார் இப்ப இன்வெஸ்ட் பண்றது? யோக சாஸ்திரமா இருக்கட்டும், ஆயுர்வேத சாஸ்திரமா இருக்கட்டும், அர்த்த சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாமே இதோட ரிலேட்டட். ஒவ்வொன்றும் தங்கள் தங்களுடைய முயற்சியை கான்ட்ரிபியூஷனை இதில் கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சிருந்தார்கள். அப்படித்தான் வேதம், ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்றோம் இல்லையோ, அதை போலத்தான் வேதங்கள் இருந்தன. இந்த பெருமையை புரிஞ்சுப்போம். அவரவர் அவரவர் வேலையைத்தான் சொல்ல முடியும். இப்போ உபன்யாசம் பண்ணுறவரை போயிட்டு நீ உட்காந்து இப்போ அஸ்ட்ரானமியை பற்றி ரிசர்ச் பண்ணினால் அவரால் முடியாது. அது பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து நீ மக்களிடத்தில் பேசினால் அதுவும் கஷ்டம். அவராட்டம் நீ இரு, இவராட்டம் அவர் இருந்தால் எப்படி யார் இருக்க முடியும்? அவரவராட்டம் தான் அவரவர்கள் இருக்க முடியும். அப்போ அவரவர் வேலையை சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு மெசேஜை மக்களிடத்தில் எடுத்துன்னு போக முடியும். இதுதானே சாத்தியம். இந்த பெருமையோடு நாம் இருந்திருக்கோம்னு புரிஞ்சுப்போம். இது இல்லை இல்லைன்னு யார் எந்த ஊடகத்தில் சொல்லிட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருந்ததோ அதே போல இப்பவும் முன்னேறி கொண்டிருக்கிறதோ அதை போல தான் ஆன்மீகமும் எப்போதோ முன்னேறித்தான் இருந்தது. அத்தனை டீட்டெயில்டு அனாலிசிஸும் இது எல்லாத்துக்குமே உண்டு. இதை நாம் முதல்ல புரிஞ்சுப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.